பொதுவாக எல்லா மஸ்ஜிதுகளும் மிக துணிச்சலாக அழகாக எந்த ஒரு ஆபத்து வரக்கூடிய நேரத்திலும் அவர்கள் துணிவாக வந்து இந்த கஷ்டமான நேரத்தில் உதவி செய்யும் அந்த தாராள உள்ளம் மஸ்ஜித் நிர்வாகிகள், மஸ்ஜிதை சார்ந்தவர்கள், மஹல்லாவாசிகள் எல்லாரும் எப்பொழுதும் இதுக்கு ஒரு அடையாளமாக இருந்திருக்கிறீர்கள். அல்லாஹ் உங்கள் அனைவர்களுக்கும் யாரெல்லாம் மஸ்ஜிதை அடிப்படையாக வைத்து மக்களுக்கு சமூகத்தில் வரக்கூடிய பிரச்சனைகளை முகம் கொடுப்பதற்கு தைரியசாலிகளாக, அதுல மதங்களுடைய வேற்றுமை இல்லாமல் அதில் மனிதாபிமானத்துடைய அடிப்படையில் யாரெல்லாம் உதவி செய்ய முன்வருகிறீர்களோ அல்லாஹ் உங்களுடைய துன்யா ஆகிரத்தை சிறப்பாக்குவானாக என்று இந்த நேரத்தில் நான் துவா செய்து உங்களை பாராட்ட விரும்புகிறேன். கண்ணியத்துக்கும் மதிப்புக்குரிய சகோதரர்களே, பெரியார்களே, இன்று நான் எடுத்திருக்கும் தலைப்பு மிக பிரதானமானது. அது என்னவென்றால், காபத்துல்லா, பைத்துல் முகத்தஸ், பைத்துல் மக்தஸ், பைத்துல் முகத்தஸ், மஸ்ஜிதுல் அக்ஸா என்று இப்படி பல பெயர்கள் அதுக்கு இருக்கிறது. அதே நேரத்தில் அல் மஸ்ஜிதுல் நபவி, இந்த மூணு பிரதானமான மஸ்ஜிதுகளை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு ஹதீஸில் மிக பிரத்யேகமாக குறிப்பிட்டிருக்கிறார்கள். ஒரு சஃபர் செய்வதாக இருந்தால் நான் கண்டிலிருந்து கொல்லுப்பட்டி மஸ்ஜிதுக்கு வருகிறேன் என்று யாரும் அப்படி ஒரு சிறப்பாக வாரத்துக்கு எந்த ஒரு சிறப்பும் கிடையாது. யாரும் ஒரு தனிப்பட்ட ஒரு மஸ்ஜிதை அதை பெய்து அதில் இபாதத் செய்வதற்கென்று அது கொழும்பும் உண்டுதான், கண்டியும் உண்டுதான், காலியும் உண்டுதான், அது பாகிஸ்தானும் உண்டுதான், அது ஈராக்கும் உண்டுதான், மஸ்ஜித் என்ற அடிப்படையில் வித்தியாசம் உண்டு கிடையாது. ஆனால் காபத்துல்லா, மஸ்ஜிதுல் அக்ஸா, மஸ்ஜிது நபவிக்கு ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் பிரத்யேகமான ஒரு சிறப்பையும் அதுக்குள்ள அந்த சிறப்பம்சத்தையும் அதுக்காக வேண்டி பிரயாணம் செய்து போவதையும் இஸ்லாம் அனுமதிக்கிறது, ஆர்வமூட்டுகிறது. அது பல சிறப்புகளை உள்ளடக்கியிருக்கிறது. அந்த அடிப்படையில் காபத்துல்லா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு முன்பும் அதனுடைய பங்களிப்பு இருந்திருக்கிறது. ஆனால் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய பங்களிப்பு பாரிய பங்களிப்பு. அவர்கள் செய்த தியாகம், அவர்கள் பட்ட கஷ்டம், அதை குர்ஆனில் அல்லாஹு தஆலா 25 சூராக்களில் 63 ஆயத்துகளில் அல்லாஹு தஆலா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தை பற்றி ஞாபகம் ஊட்டுகிறார். வத்குர் ஃபில் கிதாபி இப்ராஹிம், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தை ஞாபகப்படுத்துங்கள் என்று நபி அவர்களுக்கு அல்லாஹ் சொல்லுகிறான். அல்லாஹு தஆலா வஇதிப்தலா இப்ராஹிம ரப்பஹு பிகலிமாத்தின் ஃஅதம்மஹுன்ன, இப்ராஹிம் நாம் சோதித்தோம், அவர் பரிபூர்ணமாக அவருடைய சிறுவயதில், அவருடைய வாலிபத்தில், அவருடைய திருமணத்துக்கு பிறகு, அவருடைய முதிர்வில், அவருடைய 99 வயது வரைக்கும் குழந்தை அவர் இல்லாமல் அந்த 90 வயதை அடையும் வரைக்கும் அவரை சோதித்து 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 எல்லா கட்டத்திலும் வெற்றி கண்டவர். நெருப்புக்குள்ள போகும் பொழுதும் அல்லாஹ் என்னை பாதுகாக்கக்கூடியவன் என்ற அந்த துணிச்சலுடன் நெருப்புக்குள்ள போடப்பட்ட அந்த இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அல்லாஹ் குர்ஆன்ல பல இடங்களில் ஞாபகப்படுத்திவிட்டு ஃபத்தஹிதூ மின் மகாமி இப்ராஹிம முஸல்லா, அந்த காபத்துல்லால இன்று வரைக்கும் மகாமி இப்ராஹிம ஒரு அடையாளமாக அல்லாஹு தஆலா ஏற்படுத்தியிருக்கிறான். இங்கு மேலான சகோதரர்களே, நாங்கள் நீங்க எல்லாம் ஒரு விஷயத்தை ஞாபகப்படுத்த அது கடமைப்பட்டிருக்கிறோம். அல்லாஹுக்கு இது எல்லாரும் நல்ல நினைவுச்சுக்கோங்க. இந்த 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 கருத்தை இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹுக்கு செஞ்சதுக்கு, அல்லாஹ் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு செய்யறது அல்லாஹுடைய நன்றி என்று வரக்கூடிய அல்லாஹுடைய சிஃபத்துல இது ஒன்றாக இருக்கிறது. நாங்கள் ஒருவருக்கு கொண்டு அல்லாஹுக்காக செய்யும் பொழுது அல்லாஹ் அதுக்காக எப்படி கூலிய தருகிறான் என்பதை இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய சம்பவம் நமக்கு ஞாபகமாக இருக்கிறது. அந்த குடும்பம் செஞ்ச தியாகம், அதனுடைய பிரதிபலன், அதனுடைய லாபம், அதனுடைய ஹைர் இன்றும் உலகமெல்லாம் ஜம்சம் ஹஜரத் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய கால் பாதத்திலிருந்து, ஹாஜர் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் துடியாக துடித்து ஓடின ஓட்டம், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அந்த பாசம், மனைவியுடைய விருப்பம், அந்த அன்பு, குழந்தையுடைய நெருக்கம் எல்லாம் இருக்கும் பொழுதும் பின்னுக்கு திரும்பி பார்க்காமல் அல்லாஹ்வுடைய கட்டளை நிறைவேற்றிய சிறப்பு நபியாக அவர்கள் அங்கு இடம் பெறுகிறார்கள். அதனால் அல்லாஹ் கமா சல்லைதலா இப்ராஹிம வஆலா ஆலி இப்ராஹிம இன்னக ஹமீதும் மஜீத் என்று ஒவ்வொரு தஷஹுதலையும் அல்லாஹ் அவர்களை ஞாபகப்படுத்த வைத்திருக்கிறான். கண்ணியமானவர்களே, அல்லாஹ்வுக்கு நாம் நன்றி செலுத்த வேண்டும். அல்லாஹ் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய மில்லத்தை பின்பற்றக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் நமக்கு நல்கியிருக்கிறான். முன்னைய வேதங்களை பின்பற்றவர்கள் கூட இந்த அடிப்படையை புரிந்திருக்கிறார்கள். இப்ராஹிம் அலை சலாத்துக்கு இருந்த இஸ்மாயில் அலை சலாத்தை காபத்துல்லாவுக்கு பயன்படுத்தினான். அவர்களுக்கு சாராவின் மூலமாக கிடைத்த இஸ்ஹாக் அலை சலாத்தை பைத்துல் முக்கத்தஸ்க்கு அல்லாஹ் தஆலா பயன்படுத்தியிருக்கிறான். அந்த அடிப்படையில் இப்ராஹிம் அலைஹி ஸலாம் அவர்கள் இப்படி ஞாபகப்படுத்தப்படுகிறார்கள். அல்லாஹு தஆலா சூரத்துல் இஸ்ரால அல்லாஹ் சுப்ஹான அல்லதி அஸ்ரா பி அப்தி ليلا من المسجد الحرام الى المسجد الاقصى الذي باركنا حوله لنريه من اياتنا انه سميع البصير بذاه الله تعالى حضره رسول الله عليه وسلم அவருடைய மிஹ்ராஜுடைய பயணம் மக்கால இருந்து மஸ்ஜிதுல் ஹராமில் இருந்து பைத்துல் முக்கத்தஸை முன்னோக்கி போனதையும் அங்கே தாவூத் அலைஹிஸ்ஸலாம் சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் எப்படி இந்த மஸ்ஜிதுக்கு பங்காளிகளாக இருந்தார்கள், இதுக்கு பங்காளிகளாக இருந்து இதுக்கு அவர்கள் எப்படி செயல்பட்டார்கள் என்பதை ஹஜரத் சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பற்றி வஹப்னா லஹு இஸ்ஹாக வ யாகூப் குல்லன் ஹதைனா என்று அல்லாஹ் தஆலா வ நூஹன் ஹதைனா மின் கபல் வ மின் துர்ரியத்திஹி தாவூத வ சுலைமான் என்று அல்லாஹ் தஆலா இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாம் யாகூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அல்லாஹ் நசீபாக்கி அதற்கு பிறகு அதற்கு முன்பு அல்லாஹ் தஆலா நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அல்லாஹ் அவர்களுடைய குழந்தைகளை ஏற்படுத்தி அந்த சந்ததிகளில் தாவூத் சுலைமானையும் அல்லாஹ் ஏற்படுத்தின் என்று சொல்கிறான். வலக்கத் ஆதைனா தாவூத வ சுலைமான இல்மா வகால் அல்ஹம்துலில்லாஹி அல்லதி ஃபத்தலனா அலா கதீரன் மின் இபாதிஹில் முஃமினீன் வ வரிஸ சுலைமான தாவூத என்பதாகவும் அல்லாஹ் தஆலா சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் தாவூத் அலைஹிஸ்ஸலாத்துடைய அந்த சந்ததியில் வந்து வஹப்னா லி தாவூத சுலைமான் நாமல் அப்த் இன்னஹு அவ்வாப் என்பதாக சுலைமானை தாவூத் அலைஹிஸ்ஸலாத்துக்கு ஒரு மகனாக கொடுத்தோம் என்று அவர்கள் கேட்ட துஆவை ரப்பி ஃபிர்லி வஹப்லி முல்கல் லா யம்பகீலி அஹத் மின் பஅதி இன்னக அந்தல் வஹாப் என்பதாகவும் அல்லாஹு தஆலா அவர்கள் கேட்ட துஆ அதுக்கு அவர்களுக்கு கொடுத்த ஆட்சி இன்னஹு மின் சுலைமான இன்னஹு பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் அல்லாஹ் தஆலு அலைய வதுனி முஸ்லிமீன் என்பதாக அவர்கள் பில்கிஸுக்கு எழுதிய கடிதத்தையும் அல்லாஹு தஆலா சொல்லி காட்டுகிறான். சூரத்துல் பக்ரா, சூரத்துல் நிசா, சூரத்துல் அனாம், சூரத்துல் அம்பியா, சூரத்துல் நஹல், சூரத்துல் சபா, சூரத்துல் சாத் போன்ற சூராக்களில் ஃபலம்மா கதைனா என்ற அலைஹில் மௌத் மாதல்லஹும் அலா மௌத்ஹி இல்லா தாபத்துல் அர்த் தாக்குலு மின் ஸஅதஹ் ஃபலம்மா கர்ர தபயில் ஜின் அல்லவ் கானூ யஅலமூனல் கைப் فَمَا لَبِثُوا فِي الْعَذَابِ الْمُهِينِ என்பதாக அல்லாஹு தஆலா சூரத்துஸ் ஸபாயில் இதை குறிப்பிட்டிருக்கிறான். சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அவர்களுடைய சிறு வயதை அவர்களுக்கு பறவைகளை ஜின்களை உலகத்தில் உள்ள எறும்பையும் வசப்படுத்தியதை அல்லாஹு தஆலா குர்ஆன்ல பயான் செஞ்சிருக்கிறான். கண்ணியமானவர்களே, அவர்கள் எப்படி கற்றினார்கள் இந்த சூரத்துஸ் ஸபால அல்லாஹ் தஆலா ஜின்கள் அதை அந்த அவர்கள் ஊண்டிக் கொண்டிருந்த அசாவை அந்த கரையில் அறுத்ததற்கு பிறகுதான் ஜின்களுக்கும் தெரிய வந்ததை சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் மௌத்தாகிவிட்டார்கள். சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய அந்த பங்களிப்பு பைத்துல் முக்கத்தஸுக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இறுதி நபியாக வந்து சையதுல் கவுனேன் தாஜுல் மதீனா முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த காபத்துல்லாவை சூழ்ந்து 53 வருஷம் வாழ்ந்திருக்கிறார்கள். 13 வருடம் நபித்துவத்துடைய வாழ்க்கையில் அவர்கள் பட்ட கஷ்டங்கள் ஒன்று ரெண்டு அல்ல. அந்த 53 வருடமாக வாழ்ந்திருந்த அந்த பூமியை விட்டு அவர்களுக்கு போக வேண்டிய ஒரு கட்டம் வரப்பொழுது ஒரு மதர் லேண்ட் தான் பிறந்த பூமி என்னும் பொழுது எப்படி இந்த நாட்டுடைய பற்று முஸ்லிம் உம்மாவுக்கு இலங்கையில் வாழ் முஸ்லிம்களுக்கு நாற்று பட்டென்பதை அது நபி வழியை சேர்ந்தது என்பதை நாம் அனைவர்களும் தெரிந்திருக்கிறோம். 53 வருஷத்துக்கு பிறகு மக்காவை விட்டு வெளியேறும் பொழுது நபி அவர்களுடைய உள்ளத்தில் பெரும் சுமையாக பாரமாக இருந்தது. அல்லாஹு தஆலா ஒன்றுக்கு பகரமாக உண்டை மிக சிறப்பானதாக வைத்திருக்கிறார் என்பதில் சந்தேகம் கிடையாது. நபி அவர்களுக்கு மக்காவை விட்டு பிரிவது கஷ்டமாக இருந்தது. அவர்கள் ஒட்டக குடலுடன் காபத்துல்லா முன்னிலையில் துடிச்ச துடியும் அவர்களுக்கு சிரமம் அல்ல. அவர்களுடைய கழுத்தில் கயிறை கற்றி தொண்டை வெளியே வரும் அளவுக்கு அவருடைய நாவு வெளியே வரும் அளவுக்கு சிரமப்பட்டதும் அவர்களுக்கு சிரமம் அல்ல. ஆனால் மக்காவை விட்டுவிட்டு செல்வது என்பது அவர்களுக்கு ஒரு பாரிய கஷ்டமாக இருந்த வரலாறை நாங்கள் நீங்கள் எல்லாம் படித்திருக்கிறோம். அவர்கள் வந்து இறங்குகிறார்கள் மதீனாவில். மஸ்ஜிதுல் குபா கட்டியெழுப்பப்படுகிறது. சனிக்கிழமை நாட்களில் மஸ்ஜிதுல் குபாவுக்கு நடந்து சென்றால் உம்ராவுடைய நன்மை கிடைக்கும், மன ஆறுதல் கிடைக்கும் என்பதாக சொல்லப்படுகிறது. அத்தோடு ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவுக்கு சென்ற பொழுது அந்த பூமியில் நபி அவர்கள் அதுக்கு தானே விலை கொடுத்து வாங்கி அந்த யத்தீம்களுடைய சொத்தாக இருந்து அவர்களுடைய தர்மம் இதுக்கு வேண்டாம், அவர்களுடைய வக்ஃப் இதுக்கு வேண்டாம், நானே இதுக்கு பணம் தருவேன் என்று ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த மஸ்ஜிதை கட்டி எழுப்பி, இந்த மூணு நபிமார்களுடைய சிறப்பம்சம் என்னவென்றால் அவர்கள் பிசிக்கலி அவர்கள் தன்னுடைய உடம்பாலும் இந்த கட்டிட வேலையில் ஈடுபட்டிருக்கிறார்கள். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் கட்டிட வேலையில் ஈடுபட்டார்கள். சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் ஒரு பார்வையாளர்களாக இருந்ததை அதை கட்டி எழுப்பினார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவுடைய மஸ்ஜிதுக்கு தானே அவர்கள் கல்லுகளை சுமந்தவர்களாக, தானே அந்த பூமியை அவர்கள் பதப்படுத்தியவர்களாக அந்த இடத்தை கட்டி எழுப்பியிருக்கிறார்கள். சுப்ஹான் அல்லாஹ், அந்த புனிதமான அந்த வீட்டை கட்டி எழுக்கும் பாக்கியத்தை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நபிமார்களுக்கு நசீபாக்கினான். அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் எங்களுடைய ஊரில் அந்த ஒரு சின்ன மஸ்ஜிதுக்கு ஒரு சின்ன கல்லை கொடுக்கக்கூடிய பாக்கியத்தை, ஒரு மஸ்ஜிதுக்கு நிர்வாகிகளாக இருக்கக்கூடிய, அது பெருமை அல்ல, அது ஒரு பிரஸ்டீஜ், அது ஒரு போஸ்ட் அல்ல, அது ஒரு பணிவான கண்ணியமான அல்லாஹ் எனக்கு தந்த நியமத்து என்று கருதி கொண்டுதான் ஒவ்வொரு நிர்வாகிகளும் மஸ்ஜிதுக்கு சேவை செய்ய வேண்டும். மஸ்ஜிதுக்கு சேவை செய்வது காதிமுல் ஹரமைன் ஷரீஃபை ரெண்டு ஹரமுக்கும் சேவை செய்யக்கூடிய ஊழியர் என்ற பட்டம் தான் அதுக்கும் சூட்டப்படுகிறது. அதனால் நாம் ஊழியர்கள் என்ற அடிப்படையில் அல்லாஹ்வுடைய மஸ்ஜிதுகளுக்கு சேவை செய்யும் பொழுது வீட்டை மனமாக வைப்பது போன்று மஸ்ஜிதுகளை மனமாக வைத்துக் கொள்ள வேண்டும். அதை சாம்பராணி என்பதை, நல்ல ஊதுபத்தி என்பதை, அது நல்ல மனமானவைகள் மஸ்ஜிதுகள்ல அதை அந்த மனத்தை கொண்டு வர வேண்டும். மஸ்ஜிதுடைய வாசம் அது, இதனாலதான் வெள்ளப்பூடு வெங்காயம் போன்றவைகள் மஸ்ஜிதுக்கு சாப்பிட வேண்டாம், அதை சாப்பிட்ட அந்த வாடையுடன் மஸ்ஜிதுக்கு வர வேண்டாம் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எச்சரிக்கை செய்திருக்கிறார்கள். மக்கா மதீனாவில் நீங்கள் பார்க்கலாம், மஸ்ஜிதை காபத்துல்லாவை அவர்கள் எப்படி சுத்தப்படுத்துகிறார்கள், எப்படி அதை மனமூட்டுகிறார்கள், எப்படி அதை நறுமணத்துடன் வைக்கிறார்கள். கண்ணியமானவர்களே, இது எங்களுடைய நாட்டில் மிக குறைவாக காணப்படுகிறது. மஸ்ஜிதுக்கும் நாங்கள் அந்த மையத்து நேரத்தில் போயிட்டு மாத்திரம் சாமராணி பிடிப்பதல்ல, நாம் மஸ்ஜிதுக்கு வந்து நல்ல நறுமணத்துடன் அந்த வாசத்தை கொண்டு வரும் நோக்கத்துடன் மஸ்ஜிதுக்கு வரக்கூடியவர்களுக்கும் அந்த நறுமணத்தை ஏற்படுத்தும் அந்த சூழலை ஏற்படுத்துவதே அது மஸ்ஜிதுடைய ஒழுக்கத்தில் உண்டாக இருந்து கொண்டிருக்கிறது. இந்த மஸ்ஜிதுகளை நான் எதற்காக ஞாபகப்படுத்தினேன் என்றால், கண்ணியமானவர்களே, மஸ்ஜிதுல் அக்ஸா முஸ்லிம்களுடைய முதல் காபாவாக இருந்திருக்கிறது. மதீனாவுக்கு போனோம்னு ஒருவேளை இந்த விஷயம் ஒரு புதிதாக இருக்கலாம், ஆனால் இதை நீங்கள் இதுக்கு முன்பும் கேட்டிருக்கலாம். ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் மதீனாவுக்கு போய்த்து 16 அல்லது 17 மாதமாக காபத்துல்லாவை நோக்கி தொழவில்லை, மஸ்ஜிதுல் அக்ஸாவை நோக்கி தொழுதார்கள். சஹீஹ் புகாரியில் இந்த ஹதீஸ் பதிவாக இருக்கிறது. ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் மதீனாக்கு போனதுக்கு பிறகு மதீனால இருந்து ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் 16 அல்லது 17 மாதங்கள் மஸ்ஜிதுல் அக்ஸாவை முன்னோக்கி தொழுதிருக்கிறார்கள். அதுக்கு பிறகுதான் ஸயகூலு ஸுஃபஹாவும் அல்லாஹும் என்று சூரத்துல் பக்கராவுடைய அந்த ஆயத்துகள் இறங்க அவர்கள் கிப்லாவின் பக்கம் அவர்களுடைய திசை திரும்பப்பட்ட அந்த தொழுகையிலே சஹாபாக்கள் தன்னுடைய கிப்லாவை அந்த திருப்பிக் கொண்ட வரலாறையும் மதீனாவுடைய அந்த மஸ்ஜிதுல் ஜுல்கிப்லத்தையும் இன்றும் எமக்கு ஞாபகப்படுத்திக் கொண்டிருக்கிறது. கண்ணியமான சகோதரர்களே, பெரியார்களே, நான் இந்த மஸ்ஜிதுகளை எதுக்காக இன்று மிக ஒரு முக்கியமான நேரத்தில் ஞாபகப்படுத்துகிறேன் என்றால், முதலாவது பைத்துல் முகத்தஸ், பைத்துல் முகத்தேஸ், அல் பைத்துல் மக்தேஸ் என்ற இந்த மஸ்ஜிதுல் அக்ஸா அல்லாஹ் எங்களுக்கு திருப்பி தர வேண்டும் என்ற உள்ளத்துடன் நாம் அல்லாஹ்விடத்தில் மன்றாட வேண்டும். முஸ்லிம் உம்மா இன்று ஒரு பெரிய சோதனையில் தன்னுடைய உயிர் தியாகங்களை செய்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு காட்சியாக நாம் அதை கண்டு கொண்டிருக்கிறோம். எங்கள் மீது ஒரு பாரிய பொறுப்பு இருக்கிறது. நாம் நம்முடைய துஆக்களில் இதை செய்வதுடன் முஸ்லிம் உம்மாவை தீனின் பக்கம் திருப்புவதற்குரிய அந்த முயற்சியிலும் நானும் நீங்களும் ஈடுபட கடமைப்பட்டிருக்கிறோம். இரண்டாவதாக, சுபஹான் அல்லாஹ், லப்பைக் அல்லாஹும்ம லப்பைக், லப்பைக் லா ஷரீக லக லப்பைக், இன்னல் ஹம்த வல் நிஅமத லக வல் முல்க் லா ஷரீக லக் என்ற தல்வியா ஷவ்வாலுடைய முதல் உரை, பெருநாளண்டு நாளிலிருந்து அல் ஹஜ் அஷ்ஹுரும் மாலுமாத், ஹஜ் அறியப்பட்ட மாதங்கள் என்ற அந்த ஹஜ்ஜுடைய மாதங்கள் ஆரம்பமாகிவிட்டன. ஹஜ்ஜுடைய மாதம் அல் ஹஜ் அஷ்ஹுரும் மாலுமாத், அல்லாஹு தஆலா ஹஜ்ஜுடைய மாதங்களாக அல்லாஹு தஆலா ஹஜ்ஜுடைய மாதங்களாக ஷவ்வால், துல்கஅதா, துல்ஹிஜ்ஜா இந்த மூணு மாதங்களை அல்லாஹ் ரப்பல் இஸ்ஸத் இந்த ஹஜ்ஜுடைய மாதங்களாக பிரகடனப்படுத்தியிருக்கிறான். ஷவ்வாலுடைய இந்த மாதத்திலிருந்தே ஹஜ்ஜுக்கு பிரயாணம் செய்வது அனுமதிக்கப்பட்டிருக்கு. அடுத்த மாதமும் ஜுல்ஹிஜ்ஜா மாதமும் ஹஜ்ஜுக்காக பிரயாணம் செய்வதற்குரிய அந்த சந்தர்ப்பத்தை அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலா முஸ்லிம் உம்மாவுக்கு தந்திருக்கிறான். உலகளாவிய ரீதியில் முஸ்லிம் உம்மா ஹஜ்ஜுக்காக வந்து கொண்டிருக்கிறார்கள். காபத்துல்லா, மஸ்ஜிது நபவி இது ரெண்டும் அங்கு ஹஜ்ஜாஜிகள் உடைய அந்த பயணத்துக்கு அடிப்படையாக இருக்கிறது. ஹஜ்ஜை நிறைவேற்ற அது காபத்துல்லாவும் அதை சூழ்ந்திருக்கக்கூடிய அரஃபா, மினா, முஸ்தலிஃபா இந்த அடிப்படைகளாக இருக்கும். அல்லாஹு தஆலா அஞ்சு அல்லது ஆறு நாட்களில் பிற எட்டு, ஒன்பது, பத்து, பதினொன்று, பன்னெண்டு, கூடினால் பதிமூணு, இந்த அஞ்சு அல்லது ஆறு நாள் தான் ஹஜ்ஜுடைய நாட்கள். ஆனால் ஹஜ்ஜுடைய மாதம் இந்த மூணு மாதம் ஷவ்வால், ஜுல்காதா, ஜுல்ஹிஜ்ஜா. ஹஜ்ஜுக்காக ஒருவர் இன்றும் பிரயாணம் செய்து போகலாம், ஹஜ்ஜுக்காக எஹ்ராம் இன்றும் அணிந்து போகலாம். ஹஜ்ஜுக்காக அந்த காலத்தில் பிரயாணம் செய்து வர்றதுக்கு சில நேரம் ரெண்டு மாசம் எடுக்கும். ஊரிலிருந்து பிரயாணம் அவர்கள் எஹ்ராம் அணிந்து கொண்டு நடை பாதையில் போவார்கள். அவர்கள் கிரான் கட்டுவார்கள், இஃப்ராத் கட்டுவார்கள், தமத்து என்று கட்டுவார்கள். அந்த நீயத்துடன் அவர்கள் ஊரிலிருந்து வெளியாகுவார்கள். பல வரலாறுகளை சஹாபாக்கள், தாபியீன்கள் அவர்களுடைய வரலாறுகளை, பின்னால வந்த இமாம்களுடைய வரலாறுகளை படித்திருக்கிறோம். நபிமார்கள் கூட இந்த ஹஜ்ஜுக்காக பிரயாணம் செய்திருக்கிறார்கள் என்ற அந்த வரலாறும் மிக தெளிவாக இருக்கிறது. அதனால் கண்ணியமானவர்களே, அல்லாஹுடைய அந்த சிறப்பான பூமி காபத்துல்லா, அந்த காபத்துல்லால அல்லாஹ் ஏராளமான சிறப்புகளை வைத்திருக்கிறான். அந்த காபத்துல்லாவுடைய சூழல்ல அல்லாஹ் பெரிய கயிர்களை வைத்திருக்கிறான். அஞ்சு நாளுடைய ஹஜ்ஜை நிறைவேற்ற போகக்கூடியவர்கள் அந்த அந்த பாக்கியவான்வர்கள். ஆறு நாளுடைய அந்த ஹஜ்ஜை நிறைவேற்ற போகக்கூடியவர்கள் உலகத்துடைய தூதர்கள் 30-40 லட்சம் அரஃபாவுடைய மைதானத்தில் ஒன்று சேர்றதாக இருந்தால் அதை ரிப்ரசன்டேட்டிவ்ஸ் ஆஃப் முஸ்லிம் உம்மா ஃப்ரம் ஆல் பார்ட் ஆஃப் தி வேர்ல்ட், உலகத்துடைய அத்தனை பகுதியிலிருந்தும் அவர்கள் அல்லாஹுடைய அந்த தூதர்களாக, அவர்கள் பிரதிநிதிகளாக அவர்கள் அங்கே வருகிறார்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலா அவர்களுக்கு அந்த கடமையை நிறைவேற்றக்கூடிய பாக்கியத்தை நசீபாக்கியிருக்கிறான். மதீனாவுடைய மஸ்ஜிதை அங்கே ஜியாரத் செய்யக்கூடிய, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஜியாரத் செய்யக்கூடிய பாக்கியத்தையும் அங்கே நாம் அடைகிறோம். அல்லாஹுக்கு சுக்ர் செய்ய வேண்டும். அல்லாஹு தஆலா இந்த நாட்டிலிருந்தே பல முஸ்லிம்களுக்கு ஹஜ் செய்யக்கூடிய பாக்கியத்தை நசீபாக்கியிருக்கிறான். பலரும் ஹஜ் செய்திருக்கிறார்கள். சிலர் ஹஜ் செய்வதற்கு ஆயத்தமாக இருக்கிறார்கள். சிலர் எனக்கு கிடைக்காதா என்று எதிர்பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள். வேறு சிலர் அல்லாஹ் எனக்கு அதை நசீபாக்கு என்று அவர்கள் ஏக்கத்துடன் இருக்கிறார்கள். எல்லோருக்கும் நான் இன்றே ஒரு சில விஷயங்களை ஞாபகூட்டவிருக்கிறேன். யாரெல்லாம் ஹஜ்ஜை முடித்து விட்டோமோ அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹுக்கு நாம் நன்றி செலுத்த வேண்டும். யா அல்லாஹ், அந்த காபத்துல்லாவை அல்லாஹ் நஸல் ஹஜர் அஸ்வத் மினல் ஜன்னா கான அஷத் பயாதம் மினல் லவன் சபதத் கதாயா பனி ஆதம், பாலை விட வெள்மையாக இருந்த அந்த ஹஜர் அஸ்வத் என்ற அந்த வெள்ள கல் அது கருப்பாக மாறிவிட்டது அடியார்களுடைய பாவத்தின் காரணத்தினால் என்ற ஒரு ஹதீஸை இமாம் திர்மிசி அவர்கள் பதிவு செய்கிறார்கள். மனிதனுடைய பாவத்தினால் அந்த கல்லும் கருப்பாகிவிட்டது. மீரான சோதனை. அதனால் எங்களை இந்த சந்தர்ப்பத்தில் யாரெல்லாம் அந்த புனிதமான இடத்துக்கு போய் வந்திருக்கிறோமோ, நாம் அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்தியவர்களாக, அந்த கடமையை நிறைவேற்றக்கூடிய பாக்கியத்தை எனக்கு தந்தாயே என்றே நாம் அல்லாஹ்வுக்கு நன்றி கடன் உள்ளவர்களாக, அல்லாஹ் எனக்கு அந்த புனிதமான நபிமார்கள் நடந்த அந்த மதாஃப்ல, நபிமார்கள் வாழ்ந்த அந்த பூமியில, நபிமார்கள் இருந்த அந்த இடத்துல இறுதி தூதர் சையதுல் கவுனேன், தாஜுல் மதீனா, முகமது முஸ்தபா சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாழ்ந்த அந்த பூமி, அவர்கள் அந்த ஹஜ்ஜத்துல் வதாவை நிறைவேற்றிய அந்த பூமியில் எனக்கும் அந்த பாக்கியத்தை தந்திருக்கிறாய் என்றே எல்லோரும் நன்றி கடனுடன் அல்லாஹுடைய கடமைகளை நிறைவேற்ற வேண்டும். இரண்டாவதாக, மேலான சகோதரர்களே, யாரெல்லாம் ஹஜ்ஜுக்கு போகிறோமோ, ஹஜ் என்பதே அஞ்சு கடமைகள், ஹஜ் என்பதே அஞ்சு அல்லது ஆறு நாட்கள், அந்த அஞ்சாறு நாட்கள்ல நாம் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்பதை ஒவ்வொரு மஸ்ஜிதுடைய இந்த நாட்டுடைய ஒவ்வொரு ஆளுங்களுடைய ஒரு பொறுப்பாக இருக்குது. குரூப் எடுத்துக் கொண்டு போகக்கூடியவர்கள் மட்டுமல்ல, அந்த குரூப் இந்த குரூப் அதுல போறாங்க இதுல போறாங்க என்பதை அது ஒரு நிர்வாக தேவை. ஆனால் ஒவ்வொரு ஹாஜும் கண்ணியமானவர்கள் 2500, 600, 700, 800 வரைக்கும் இந்த நாட்டிலிருந்து போகக்கூடிய ஹாஜிகளை ஒவ்வொரு மஸ்ஜிதும் அவர்களை கௌரவிச்சு அவர்களை கண்ணியப்படுத்தி உலமாக்கள் அவர்களோடு இருந்து அவர்கள் அந்த ஹஜ்ஜை எப்படி செய்ய வேண்டும் என்பதை சரியாக கற்றுக்கொள்ள வேண்டும் என்றார்கள். ஹஜ் என்பதை வெறுமனே தன்னுடைய அந்த கடமையை நிறைவேற்றிக் கொண்டு வாரது மட்டுமல்ல, தூதராக போகிறோம் கேட்க வேண்டிய இடங்களில் துவா கேட்பதை அது அல்லாஹ் கபூல் செய்கிறான். அந்த அந்த பாக்கியத்தை நாம் இங்கிருந்தே அல்லாஹ்விடத்தில் மன்றாட வேண்டும். அத்தோடு மேலான சகோதரர்களே, அவர்களை வழி அனுப்புவதை அவர்களும் இதுக்கு சரியான முறையில் ஹஜ்ஜு கடமையானவர்கள் இந்த நாட்டில் ஒரு காலம் இருந்ததை 7000 வரைக்கும் மக்கள் ஹஜ்ஜுக்கு போயிருக்கிறார்கள். விசாவுடைய ஒரு கட்டுப்பாடு இல்லாத காலம் இருந்தது. சவுதி இப்பொழுது நிர்வாகத்துடைய ஒரு கட்டுப்பாடுக்காக வேண்டி ஒவ்வொரு நாட்டுக்கும் முஸ்லிம் 1 மில்லியன் பாப்புலேஷன் உள்ள நாட்டுக்கு 1000 வீதம், அந்த அடிப்படையிலும் எங்களுக்கு கொஞ்சம் அதிகமாகத்தான் இந்த விசாக்கள் கிடைச்சிருக்குது. நாங்கள் எல்லாரும் நிர்வாகம் நடத்தக்கூடியவர்கள், மினிஸ்ட்ரியாக இருக்கலாம், இதை கொண்டு போகக்கூடியவர்களாக இருக்கலாம், ஹஜ்ஜுக்கு போகக்கூடியவர்களாக இருக்கலாம், அவர்களை வழி அனுப்பக்கூடியவர்களாக இருக்கலாம், எல்லோரும் இந்த முக்கியமான கடமையை ஒரு மகத்துவத்துடன் முக்கியத்துடன் இதை கருத்து கெடுத்து இதை கொண்டே உலகத்தினோடு சீர்திருத்தம் அரபாவுடைய மைதானத்தில் அவர்கள் மன்றாடும் அந்த மன்றாட்டம் உலகத்துடைய சீர்திருத்தத்துக்கு காரணமாக அமையும் என்ற அந்த நம்பிக்கையுடன் நாம் செயல்படும் பொழுது நிச்சயமாக அல்லாஹு தஆலா அதுல பல கயிர்களை அல்லாஹ் பல மாற்றங்களை உலகளாவிய ரீதிய முஸ்லிம் உம்மாவுக்கு மன்றாடக்கூடிய நேரத்தில் நாங்கள் அந்த கயிர்களை அடைகிறோம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனாவிலிருந்து 9வது ஹிஜ்ரில அபூபக்கர் ரழியல்லாஹு அவர்களை ஹஜ்ஜுக்காக அனுப்பினார்கள். ஹஜ் என்பது எப்ப கடமையாக்கப்பட்டது என்பதில் உலமாக்களிடத்தில் சில கருத்து வேற்றுமைகள் இருந்த போதிலும் அது 6வது ஹிஜ்ரிலா அல்லது 8வது ஹிஜ்ரிலா என்ற இந்த ரெண்டு வேற்றுமையுடன் அது ஹஜ்ரத் அபூபக்கர் ரழியல்லாஹு அவர்கள் அங்கு ஹஜ்ஜுக்காக போகிறார்கள். அபூபக்கர் ரழியல்லாஹு ஹஜ்ஜுக்கு போய் ஆயத்தப்படுத்தினார்கள். உலகத்திலிருந்து எல்லாரும் வரக்கூடிய ஒற்றுமையை அறிவிக்கக்கூடிய எங்களுடைய அனைத்து இபாதத்துகளும் மேலான சகோதரர்களே, நாங்கள் சஃப்ல அனுமதித்திருந்தாலும் ஒவ்வொரு மஸ்ஜிதிலும் சஃப்கள் நேராக இருப்பதை உள்ளங்கள் நேராகுவதற்கு காரணமாக இருக்கும் என்று சொன்னார்கள். சஃப்களை கோணலாக்குவதை உள்ளங்கள் கோணலாகிவிடும் என்று நபி அவர்கள் எச்சரிக்கை செய்திருக்கிறார்கள். இமாம் தொழுவிக்கும் பொழுது இமாமுக்கு முன்பு தொழுகையில போகக்கூடியவர் அவருடைய தலையை கழுதை தலையாக்கிக் கொள்ளட்டும் என்று நபி அவர்கள் எச்சரிக்கை செய்தார்கள். ஏ ஒன்றிருக்குது யூனிட்டி, ஒன்றிருக்குது ஒபீடியன்ஸ், ஒன்றிருக்குது ஒற்றுமை, ஒன்றிருக்குது வழிபடுதல். இது ரெண்டும் ஆக பிரதானமானது. கண்ணியமானவர்களே, ஒற்றுமையாக இருக்க வேண்டும் என்பதை எங்களோட சஃப்ல இருந்து, எங்களோட நோம்புல இருந்து, எங்களோட ஜகாத்ல இருந்து, எங்களோட ஹஜ்ஜில இருந்து ஒவ்வொரு வணக்கமும் எங்களுக்கு இந்த பாடத்தை கற்று தருகிறது. அல்லாஹு தஆலா நம்மீது விதியாக இருக்கக்கூடிய இந்த சிறப்பான இந்த ஹஜ்ஜுடைய கடமை சுப்ஹானல்லாஹ், அது எவ்வளவு மகத்தானது, எவ்வளவு சிறப்பானது. எந்த ஒரு இபாதத்தும் ஜிக்ர வீட்டுக்குள்ள இருந்து செய்யலாம், ரோட்ல செய்யலாம், தொழுகைய பாதையில உங்களுக்கு ஓரமான ஒரு இடம் பாதையில கிடைக்கிறது, அங்க மஸ்ஜித் இல்லைண்டா காட்டிலையும் நீங்க தொழலாம். உங்களுடைய நோன்பு எங்க ஆகாயத்தில் பறந்து கொண்டும் நோன்பு நிறைவேற்றலாம். ஜகாத் அது உங்களுடைய கொடுக்க வேண்டியவர்கள் இருக்கிற இடத்துல அந்த சட்டப்படி உங்களோட ஊர்ல நிறைவேற்றிக் கொள்ளலாம். ஆனால் ஹஜ் ஒன்றுதான் இபாதத், அது அந்த இடத்தை நாடி செல்ல வேண்டும், அதுக்காக ஆயத்தம் இருக்க வேண்டும். உடல் ஆரோக்கியம், தன்னுடைய அந்த பண வசதி, இது ரெண்டோடு அல்லாஹ் தஆலா இதை கடமையாக்கி இருக்கிறார். அங்கு வரக்கூடியவர்களை அல்லாஹ் மன்னிக்க காத்திருக்கிறான். நீங்க உங்களுக்கு மட்டுமில்ல ஹஜ் செய்றீங்க, நீங்க உங்களோட நாட்டுடைய பிரதிநிதிகளாக வந்திருக்கிறீங்க. 2000 மக்களையும் இந்த நாட்டுடைய முஸ்லிம்கள் ஹஜ்ஜுடைய இந்த கண்ணியமான அமலை செய்ய போகக்கூடிய அந்த முக்கியத்துவத்தை கொடுத்து ஒவ்வொரு ஆலிமும் ஒரு மக்தபுடைய குழந்தையை கவனிப்பது போன்று இந்த ஆஜிகளை கவனித்து அவர்களுடைய கடமைகளை சரிவர அவர்கள் தெரிந்து கொண்டு ஈமானும் இல்மும் மிக அவசியமானது. இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் இதை வலியுறுத்தி இருக்கிறார்கள். ஈமானும் அவசியம், இல்மும் அவசியம். மேலான சகோதரர்களே, ஒவ்வொரு கடமையையும் செய்யும் பொழுது அதனுடைய அந்த ஹக்கீக்கத்தோட, அதனுடைய அந்த யதார்த்தத்தோட, அந்த உண்மையான விளக்கத்தோட அதனுடைய தெளிவோடு செய்யும் பொழுது அதனுடைய தாக்கமும் அதனுடைய சிறப்பும் இன்ஷா அல்லாஹ் அது சிறப்பாக வந்து சேரும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனா முனவ்வராவில் இருந்து ஹஜ்ஜத்துல் வதாவுக்கு வெளியேறினார்கள். அல்லாஹு அக்பர் 22 வருஷத்துடைய உழைப்புடைய முயற்சியுடைய தியாகத்துடைய கண்ணீர் இரத்தம் உயிர் தியாகத்துடைய பிரதிபலன் தான் நபியுடைய ஹஜ்ஜத்துல் வதாவாக இருந்தது. மக்காவுடைய அந்த பூமியில் 13 வருஷமாக கஷ்டப்பட்டு தயாரிக்கப்பட்ட அபுபக்கர் ஃபில் ஜன்னா, உமர் ஃபில் ஜன்னா, உஸ்மான் ஃபில் ஜன்னா, அலி ஃபில் ஜன்னா, சாத் ஃபில் ஜன்னா, சயீத் ஃபில் ஜன்னா, அபுபைதா ஃபில் ஜன்னா, அப்து ரஹ்மான் ஃபில் ஜன்னா, ஜுபைர் ஃபில் ஜன்னா, ரதி அல்லாஹு அன்ஹும், தலா ஃபில் ஜன்னா, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தயாரித்த சஹாபாக்கள் அதோ அங்கு வருகை தந்திருக்கிறார்கள். ஹஜ் என்பது அந்த சஹாபாக்கள் 100,000 சொச்ச சஹாபாக்கள் அங்கு கூடியிருக்கிறார்கள். 22 வருஷமாக கஷ்டப்பட்டு உலகத்துக்கு இந்த தூதை கொடுத்து அதை அதை அது எகிப்தாக இருக்கலாம், அது அந்த காலத்துடைய யூரோப்பை போல உள்ள அந்த ஹெரக்கல் ரோம் அந்த ரெண்டு நாடுகளும் அந்த நாட்டுல இருந்து வந்த முஸ்லிம்கள் சுப்ஹானல்லாஹ் சல்மான் ஃபாரிஸ் ஈரான்ல இருந்து வருகிறார், 200 வயதை தாண்டி இருக்கிறார். சஹாபாக்கள் ரோம்ல இருந்து, ஹபஷால இருந்து, இத்தோப்பியால இருந்து, யமன்ல இருந்து, உலக நாடுகளில் இருந்து ஒன்று கூடியிருக்கிறார்கள். நபியுடைய அந்த காட்சியை பார்க்க தவாப் செய்யக்கொல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய ஒட்டகத்தில் தவாப் செய்கிறார்கள். அங்கு சிசிடிவி, அங்கு வீடியோ கிளிப்கள், அங்கு டெலிவிஷன் அல்ல. சஹாபாக்கள் தூரத்தில் இருந்து பார்க்கிறார்கள். நபி அவர்கள் அந்த காபத்துல்லா உள்ளுக்கு தவாப் செய்யும் பொழுது ஒட்டகத்தில் தவாப் செய்கிறார்கள். அந்த காட்சியை சஹாபாக்கள் பார்த்து ரசிக்கிறார்கள். சுபஹான் அல்லாஹ், லப்பைக் அல்லாஹும்ம லப்பைக், லப்பைக் லா ஷரீக லக, லப்பைக் இன்னல் ஹம்த வல் நிஅமத லக வல் முல்க் லா ஷரீக லக். கண்ணியமானவர்களே, 2,500 போறாங்க என்று சொல்லி 20,00,000 மக்களும் பராமுகமாக இருக்க முடியாது, அவர்கள் அலட்சியமாக இருக்க முடியாது. என்னுடைய ஒரு சகோதரர் போறதாக இருந்தால் அதுக்கு நானும் ஒரு பங்காளியாக இருக்கிறேன் என்று அவர்களை கட்டி அணைத்து, அவர்களை மன்னித்து, அவர்களுக்கு துவா செய்து, அவர்களுக்கு இந்த மஸ்ஜித் நிர்வாகிகள் ஊர் மக்கள் எல்லாரும் அவர்களை சரியாக வழிநடத்தி கூட்டம் நடத்தி பாராட்டுறதல்ல, இமாம்கள் அவர்களோட உட்கார்ந்து ஹஜ்ஜுடைய சட்டங்கள் அவர்களுக்கு தெளிவுபடுத்தி ஒவ்வொரு தாய்மார்களும் ஹஜ்ஜுக்கு போறதுக்கு முன்பு ஹஜ்ஜுடைய கடமைகளை தெரிந்து கொண்டு போகும் பொழுது நிச்சயமாக அந்த ஹஜ் லப்பைக் என்று சொல்லும் பொழுது அல்லாஹின் புறத்திலிருந்து அது கபூலியத்துக்கு அடையாளமாக இருக்கும். கண்ணியமான சகோதரர்களே, பெரியார்களே, 3வது சாரார், ஒரு சாரார் இருக்கிறாங்க, அவங்களுக்கு ஹஜ்ஜ பத்தி 60 வருஷமாச்சு, 70 வருஷமாச்சு, துவா கேட்டு கேட்டு எனக்கு போறதுக்கு வசதி இல்லையே, எனக்கு அந்த பாக்கியம் இல்லையே என்று துடிக்கிறவர்கள் இருக்கிறீங்களே, நீங்களும் ஒரு நாளும் நிராசை அடையக்கூடாது. அல்லாஹ் முஸ்லிம் உம்மாவுக்கு ஒவ்வொரு 5 நேர தொழுகையிலையும் அவருடைய வீட்டில இருந்து கொண்டும் காபத்துல்லாவை ஞாபகப்படுத்தும் பாக்கியத்தை நசீவாக்கியிருக்கிறான். நீங்க ஒவ்வொரு தொழுகையையும் கிப்லாவை முன்னோக்கி தொழுங்கள் என்று குர்ஆன் நமக்கு கட்டளை பிறப்பித்திருக்கிறது. நாம் காபத்துல்லா விட்டு தூரமாக இருந்தாலும், காபத்துல்லாவுக்கு போக முடியாதவர்களாக இருந்தாலும், அந்த உப்புடன் அந்த நேசத்துடன் வளர்ந்தவர்கள் நாம். சிறு வயதிலிருந்தே குழந்தைகளுடைய உள்ளத்திலும் தாய்மார்கள் காபத்துல்லாவை முன்னோக்கி தொழுங்கள் என்ற அந்த பாசத்தை, அந்த கடமையை நிறைவேற்றும் விதத்தை தந்திருக்கிறார்கள். உவைசுல் கர்னி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சந்திக்க முடியாமல் போச்சே என்று கவலைப்பட்டுக் கொண்டிருந்தாங்க. உலகத்தில் எவ்வளவு பெரிய பாக்கியம், யமன்ல வாழ்ந்த உவைசுல் கர்னிக்கு நபி அவர்களை வந்து சந்திக்க முடியாத ஒரு கட்டமாக இருந்தது. ஏனென்றா தாய்க்கு ஊழியம் செய்யற காரணத்தினால, தாய்க்கு ஊழியம் செய்யறதை அது ஒரு பாக்கியமாக கருத வேண்டும். தாயும் தாரத்தையும் ரெண்டையும் ரெண்டு கண்களை போல பார்க்க வேண்டும். தாயையும் தாய்க்குரிய இடத்தை கொடுக்க வேண்டும், மனைவிக்கு மனைவிக்குரிய இடத்தை கொடுக்க வேண்டும். கண்ணியமான சகோதரர்களே, குழந்தைக்கு குழந்தையுடைய பாசம், தாய்க்கு தாயுடைய பாசம், சகோதரர்களுக்கு சகோதரருடைய பாசம், உறவினர்களுக்கு உறவினர்களுடைய பாசத்தை கற்று தந்த மார்க்கம் எங்களுடைய தீன். அந்த அடிப்படையில் நாம் யாரெல்லாம் ஹஜ்ஜுக்கு போகாம இருக்கிறோமோ, உவைசுல் கர்னி அவர்களை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி பாராட்டினாங்க, நீங்க சஹாபி அல்ல, நீங்க என்ன வந்து பார்க்கல, ஆனா உமரே நீங்க உவைசுல் கர்ணிய சந்திச்சா உங்களுக்காக அவர்கிட்ட சொல்லி நீங்க இஸ்திக்ஃபார் செய்யுங்க, இஸ்திக்ஃபார் பெற்றுக்கோங்க, அவர் உங்களுக்காக இஸ்திக்ஃபார் செய்யட்டும் என்று ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் உமர் ரழியல்லாஹுக்கு சொன்னாங்க. உமர் ரழியல்லாஹு யார், எனக்கு பிறகு ஒரு நபி இருந்தால் உமராக இருக்கும் என்று சொன்ன அந்த உமருக்கு சொல்றாங்க, என்ன சந்திக்காத, நீங்க என்னோட சேர்ந்து எத்தனையோ வருஷம் இருந்திருக்கிறீங்க, நீங்க இரண்டாவது கலீபாவாக ஆகிட்டீங்க, ஆனால் நீங்க சொன்னதன் பிரகாரம் குர்ஆனுடைய ஆயத்துகள் இறங்கியிருக்குது, இவரெல்லாம் பாக்கிய பெற்ற உங்களுக்கு நான் சொல்றேன் என்ன காணாத, ஆனா உள்ளத்தில் அந்த துடிப்பு இருந்த கடமையின் மீது அந்த அந்த நிர்வாகத்தின் மீது தனக்குள்ள அந்த பொறுப்பை நிறைவேற்றக்கூடிய அந்த உணர்வுள்ளவர்களுக்கு அல்லாஹு தஆலா அப்படிப்பட்ட நன்மாராயத்தை தருகிறான். இதுதான் எங்களோட மார்க்கத்துடைய சிறப்பம்சம். மீதான சோதர்களே, எங்களோட மார்க்கத்துடைய சிறப்பம்சம் என்ன, நாம் எப்பொழுதும் அல்லாஹுடைய கட்டளைக்கு வழிபட்டு நடக்கக்கூடியவர்களாக, அல்லாஹுடைய கடமைகளை நிறைவேற்றும் ஊழியர்களாக நாம் இந்த ஹஜ்ஜுடைய மாதத்தில், இந்த ஹஜ்ஜுடைய சிறப்பான காலத்தில் நாம் அடையக்கூடிய முக்கியமான ஒரு தூது என்னவென்றால், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் எப்படி அல்லாஹுக்கு வழிபட்டார்களோ, இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் எப்படி அல்லாஹுக்கு வழிபட்டார்களோ, ஹாஜர் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் எப்படி அல்லாஹுக்கு வழிபட்டார்களோ, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களை ஒரு வழிபடும் சமூகமாக கட்டி எழுப்பினார்களோ, அதுபோல நானும் நீங்களும் அல்லாஹ்வுக்கும் ரசூலுக்கும் அமீருக்கும் வழிபடுங்கள் என்று குர்ஆன் நம்மை பணித்திருக்கிறது. மிஸ்லு ஜமலின் மக்தூமின் ஹைசு காத இன்காத, ஒரு ஒட்டகத்தை ஒரு கடிவாளத்தை எடுத்து சின்ன புள்ளட கையில கொடுத்தா அந்த ஒட்டகம் பின்னுக்கு போறது போலதான் சஹாபாக்கள் அல்லாஹ்வுக்கும் ரசூலுக்கும் வழிபட்டாங்க இருக்கிறது. எப்படி தொழுகையில இமாமுக்கு வழிபடுகிறோமோ, ஒவ்வொரு காரணத்திலையும் ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலையும், நாம் ஒரு வீடாக இருக்கும் பொழுது வீட்டுக்கு தலைவருக்கு வழிபடுவது, ஒரு தொழிலாக இருக்கும் பொழுது அந்த தொழிலுடைய தலைவருக்கு வழிபடுவது, ஒரு நிர்வாகமாக இருக்கும் பொழுது அந்த நிர்வாகத்துடைய தலைவருக்கு வழிபடுவது, ஒரு ஒரு அமைப்பாக இருக்கும் பொழுது அந்த அமைப்புடைய தலைவருக்கு வழிபடுவது, ஒரு நாடாக இருக்கும் பொழுது அந்த நாட்டுடைய தலைவருக்கு வழிபடுவது, அந்த அடிப்படையில் நாங்கள் எல்லாரும் மூணு மஸ்ஜிதுடைய சிறப்பை பெற்றிருக்கிறோம். ஒவ்வொரு மஸ்ஜிதுடைய சிறப்பை புரிந்திருக்கிறோம். காபத்துல்லாவுக்கும் துவா செய்வோம், மதீனாவுக்கும் துவா செய்வோம், உலகத்தில் உள்ள அனைத்து மஸ்ஜிதுகளுக்கும் துவா செய்வோம். மஸ்ஜிதுடைய அன்பை உள்ளத்தில் கொண்டு வருவோம். மஸ்ஜிதுடன் அன்புடன் இந்த நாட்டுடைய அரசாங்கத்தையும் வேண்டும் என்று இந்த நாட்டில் வாழக்கூடிய அனைவர்களும் ஒரு ஒற்றுமையான நல்ல சூழலில் வாழ வேண்டும் என்ற ஒரு முக்கியமான தூதையும் நான் இறுதியாக கொடுத்துக் கொள்ள விரும்புகிறேன். நாட்டில் ஏற்பட்டிருந்த சில சில சோதனையான கட்டங்களில் துஆக்களில் ஈடுபட்டோம், தௌபாவில் ஈடுபட்டோம், குனூத்தில் ஈடுபட்டோம். மேலான சகோதரர்களே, இது நம்முடைய நாடு, இதுல வேற்றுமை இல்லாமல் எல்லா மதத்தவர்களும் ஒன்றுபட்டு வாழக்கூடிய ஒரு சூழலை உருவாக்குவதும் இந்த மஸ்ஜிதுடைய பணிகளில் உண்டாக இருக்கிறது. மஸ்ஜிதுடைய பணிகளில் ஆக முக்கியமான ஒன்றுதான் சகவாழ்வு, சகவாழ்வு, சமூக ஒற்றுமை. இது ரெண்டும் மஸ்ஜிதுகளுடைய மிக முக்கியமான பணிகளாக இருக்கிறது. இந்த நாட்டுடைய அனைத்து நிர்வாகிகளுக்கும், இந்த நாட்டுடைய மஸ்ஜிதுகளுக்கும், எல்லா இமாம்களுக்கும் உலமாக்களுக்கும் மிக பணிவாக வேண்டிக் கொள்வதை இந்த தூதை இந்த சிறப்பான மாதத்தில் ஒவ்வொருவரும் பொறுப்பாக எடுத்து மஸ்ஜிதுடைய சூழலில் உள்ள மாற்று மத சகோதரர்களையும் கண்ணியமாக மதித்து அவர்களுடைய நல்ல உறவை பேணிக் கொண்டு இந்த நாட்டை ஒரு சிறப்பான நாடாக மாற, உலகத்துக்கு முன்மாதிரியான ஒரு மைனாரிட்டிஸ் கண்ட்ரீஸ் உடைய உரிமைகளை பெற்று நாடாக மாற துவா செய்வதுடன் எங்களால் முடியுமான அனைத்து ஒத்துழைப்பை வழங்கி நல்லெண்ணத்துடன் செயல்பட வல்ல அல்லாஹ் எம் அனைவர்களுக்கும் கிருவிசுவானாக. யா அல்லாஹ் எமக்கு அமைதியை தருவாயாக, யா அல்லாஹ் எமக்கு நிம்மதியை தருவாயாக, எமக்கு சந்தோஷத்தை தருவாயாக, எமக்கு எங்களுக்கு வெற்றியை தருவாயாக, எங்களோட மஸ்ஜிதுகளை பாதுகாப்பாயாக, எங்களுடைய நாட்டை பாதுகாப்பாயாக. 30 வருட யுத்தத்துக்கு பிறகு நாம் ஒரு நிம்மதியான சூழலை அடைந்திருக்கிறோம். யா அல்லாஹ் அதை மேலும் மேலும் சிறப்பாக்கி தருவாயாக. முஸ்லிம்களுடைய அனைவர்களுடைய உயிர்களையும் பாதுகாப்பாயாக, உடைமைகளை பாதுகாப்பாயாக. நாம் எல்லாம் ஒரு சகோதரர்களை போன்று வாழணி, ஒரு குடும்பத்தை போன்று வாழணி. உதவி செய்வாயாக, எங்களுக்கு மறைமுகமான உதவியை செய்வாயாக. இந்த வருஷத்துடைய ஹஜ்ஜை சிறப்பாக நிறைவேற்றக்கூடிய பாக்கியத்தை அனைவர்களுக்கும் நசீபாக்குவாயாக. எங்களுடைய ஹாஜிகளை யா அல்லாஹ் அவர்களை தூதர்களாக, அவர்கள் இந்த நாட்டுடைய தூதர்களாக போகக்கூடிய பாக்கியத்தை எமக்கு தருவாயாக. இந்த அரசாங்கத்தையும் இன்றைக்கு பொறுப்பாக உள்ளவர்களும் முஸ்லிம்களுக்கும் அனைத்து மக்களுக்கும் நீதமாக நடக்க நீனை உதவி செய்வாயாக. எல்லா வகையான கஷ்ட நஷ்டங்களை இந்த நாட்டுக்கு நீ போக்கிடுவாயாக. யாரெல்லாம் வெள்ளத்தாலும் சோதனைகளால் தாக்கப்பட்டார்களோ அவர்களுக்கு நீ நிவாரணத்தையும் உதவியும் நல்குவாயாக. யாரெல்லாம் அகதிகளாக இந்த நாட்டில் கஷ்டப்பட்டுக் கொண்டிருக்கிறார்களோ அவர்களுக்கும் விமோசனத்தை தருவாயாக. எங்கள் அனைவர்களையும் கபூல் செய்வாயாக. வாஹிர் தாவா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.
For more lectures, visit slhub.com.